வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். ஜார்க்கண்டில் 43 தொகுதிகளுக்கு முதல்கட்டமாக நாளை நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டுள்ளன. 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் கனவை நனவாக்க கல்வி மட்டுமே ஒரே வழி என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாட்டின் பொதுத்துறை வங்கிகள் நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் 11% அளவிற்கு வலுவான வளர்ச்சி கண்டுள்ளன. புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறை கம்பன் புகழ் இலக்கிய விருது உள்ளிட்ட விருதுகளுக்கான விண்ணப்பங்களை வரவேற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஜார்க்கண்டில் 43 தொகுதிகளுக்கு முதல்கட்டமாக நாளை நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டுள்ளன. இத்தொகுதிகளில் மொத்தம் சுமார் 1,37,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக சுமார் 15,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. நாளைய முதல் கட்ட சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவில் 73 பெண்கள் உட்பட 683 வேட்பாளர்களின் அரசியல் எதிர்காலம் தீர்மானிக்கப்பட உள்ளது. இதற்கிடையே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2வது மற்றும் இறுதிக்கட்டமாக 38 தொகுதிகளிலும், மகாராஷ்டிரா மாநிலத்தில் அனைத்து 288 தொகுதிகளில் ஒரே கட்டமாகவும் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மகாராஷ்டிரா மாநிலம் சந்திரபூர் பகுதியில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசுகையில், வீட்டு வசதி, டிஜிட்டல் கட்டமைப்பு, செயற்கை நுண்ணறிவு, பல்கலைக்கழகம் உட்பட பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள திட்டங்களால் மாநிலத்தின் எதிர்காலம் மேலும் சிறக்கும் என்றார். பிரதமர் நரேந்திரமோடி இன்று சோலாப்பூர், புனே ஆகிய இடங்களிலும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்கிறார். பில்லியர்ட்ஸ் விளையாட்டில் உலக சாம்பியன் பட்டம் வென்றுள்ள இந்திய வீரர் பங்கஜ் அத்வானிக்கு பிரதமர் நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பங்கஜ் அத்வானியின் உறுதிப்பாடும் அர்ப்பணிப்பு உணர்வும் பாராட்டத்தக்கவை என்றும், அவரது இந்த வெற்றி வளர்ந்து வரும் விளையாட்டு வீரர்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்றும் பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் புவனேஸ்வரில் நடைபெறவுள்ள வெளிநாடு வாழ் இந்தியர் தின விழாவிற்கான அதிகாரப்பூர்வ இணையதளத்தை இன்று மாலை புதுடெல்லியில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தொடக்கி வைக்கிறார். 1915 ஆண்டு மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய நாளான ஜனவரி 9ஆம் தேதி ஆண்டுதோறும் வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. தாய்நாட்டின் வளர்ச்சிக்கு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஆற்றி வரும் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் இவ்விழா அமைவதும் குறிப்பிடத்தக்கது. 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் கனவை நனவாக்க கல்வி மட்டுமே ஒரே வழி என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் அனைத்து மாநில உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை செயலர்களுக்கான தேசிய பயிலரங்கில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கல்வித்துறையில் உள்கட்டமைப்பு, பாடத்திட்டம், ஆராய்ச்சி, தலைமைத்துவம் உள்ளிட்ட முக்கிய அம்சங்களை பெரிய அளவில் மேம்படுத்த தேவையிருப்பதாக அமைச்சர் கூறினார். உயர்கல்வித்துறையில் கிரெடிட் முறை, நுழைவுத் தேர்வு மூலமான மாணவர் சேர்க்கை, தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் போன்ற புரட்சிகரமான பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். கல்வி நிறுவனங்களின் பாடத்திட்டத்தில் முன்பு இணை அம்சங்களாக மட்டுமே கருதப்பட்ட விளையாட்டு, கவிதை, நாடகம் போன்ற செயல்பாடுகள் தற்போது புதிய பாடத்திட்டத்தின் கீழ் தொழில்முறை படிப்புகளாக மாறியிருப்பதாக அவர் தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கையை தம் மாநிலங்களில் அமல்படுத்தவும், அந்தந்த மாநிலங்களின் சிறப்பு தேவைகளுக்கு ஏற்ப பாடத்திட்டத்தில் மாற்றம் கொண்டு வரவும் பயிலரங்கில் பங்கேற்கும் மாநில அரசு பிரதிநிதிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டார். மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு சுகானந்த் மஜும்தார் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். உயிரி எரிபொருள் கலந்த எரிபொருள் விற்பனையால் நாட்டின் எரிபொருள் இறக்குமதி செலவு ஆண்டுக்கு 91,000 கோடி ரூபாய் குறைவதுடன் வேளாண்மை துறையும் பயன்பெறும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். இன்று பெங்களூரில் எரிசக்தி தொழில்நுட்பங்கள் பற்றிய 27வது உச்சி மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய அவர், உயிரி எரிபொருள் கலந்த எரிபொருள் பயன்பாட்டில் இந்தியா உலகிலே 2வது இடம் வகிப்பதாகவும், பெட்ரோலுடன் கலக்கப்படும் உயிரி எரிபொருளின் அளவை 20% உயர்த்தும் இலக்கு திட்டமிட்ட காலத்திற்கு முன்பாக அடுத்த ஆண்டிலே எட்டப்படும் என்றும் கூறினார். இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் பசுமை எரிசக்திக்கு மாறி வரும் நிலையில் நாடு பசுமை ஹைட்ரஜன் இலக்குகளை நோக்கி முன்னேறி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவின் எரிசக்தி தேவை 2047 ஆண்டிற்குள் 2.5 மடங்காக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பான முயற்சிகளை இரட்டிப்பாக்குதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். உயர்நிலை தொழில்நுட்பங்களுக்கான மையமும் இந்தியன் ஆயில் நிறுவனமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த 3 நாள் எரிசக்தி மாநாட்டில் சுமார் 1,200 பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். எரிசக்தி தொழில்நுட்பம் தொடர்பான சுமார் 60 ஆய்வுக் கட்டுரைகள் இம்மாநாட்டில் சமர்ப்பிக்கப்படுகின்றன. 23 நிறுவனங்கள் தங்களின் நவீன தொழில்நுட்பங்களை இம்மாநாட்டில் காட்சிப்படுத்தியுள்ளன. மாநாட்டின் தொடக்க விழாவில் எரிசக்தி திறனை மேம்படுத்தும் சிறந்த தொழில்நுட்பங்களுக்கான விருதுகளையும் அமைச்சர் வழங்கி சிறப்பித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள். நாட்டின் பொதுத்துறை வங்கிகள் நடப்பு நிதியாண்டில் முதல் 6 மாதங்களில் 11% அளவிற்கு வலுவான வளர்ச்சி கண்டுள்ளன. இந்த 6 மாதங்களில் பொதுத்துறை வங்கிகளின் மொத்த வர்த்தகம் 236,00,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. வங்கிகளால் திரட்டப்படும் நிரந்தர வைப்பு நிதியின் அளவு 9.5% வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் கடன்களின் அளவு 12.9% அதிகரித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு, பிளாக்செயின் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டினாலும் பொதுத்துறை வங்கிகள் கணிசமான முன்னேற்றம் காட்டியிருப்பதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. காப்புரிமை, தொழில்சார் வடிவமைப்பு மற்றும் வணிக முத்திரைக்கு அதிக அளவில் விண்ணப்பிக்கும் முதல் 10 நாடுகளில் ஒன்றாக இந்தியா அமைக்கப்பட்டுள்ளது. உலக அளவிலான அறிவுசார் சொத்துரிமை குறியீடுகள் பற்றிய 2024 அறிக்கையில் இவ்வாறு தெரியவந்துள்ளது. காப்புரிமை துறையில் மொத்தம் சுமார் 64,500 விண்ணப்பங்களுடன் இந்தியா உலக அளவில் 6வது இடம் பிடித்திருப்பதாகவும், இது உலக அளவிலான மொத்த எண்ணிக்கையில் பாதியை விட அதிகம் என்றும் மத்திய தொழில் வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் 2023 வழங்கப்பட்ட காப்புரிமைகளின் எண்ணிக்கை அதற்கு முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சுமார் 150% அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்சார் வடிவமைப்புகளுக்கு அங்கீகாரம் பெறுவது தொடர்பாக இந்தியாவின் ஜவுளி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருந்து பெறப்படும் விண்ணப்பங்களின் எண்ணிக்கையும் 36% அதிகரித்துள்ளது. சூரிய சக்தியிலிருந்து மின்சாரம் தயாரிப்பதற்கான இந்தியாவின் சோலார் செல் உற்பத்தி கடந்த 2 $2 பில்லியன் 23 மடங்கு அதிகரித்துள்ளது. சோலார் இறக்குமதி நாடு என்ற நிலையில் இருந்து ஏற்றுமதி நாடு என்ற நிலைக்கு உயர்வதற்கான இந்தியாவின் முயற்சிகளில் இது முக்கிய மைல்கல் என்று எரிசக்தி பொருளாதாரம் மற்றும் நிதி பகுப்பாய்வு கழகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோலார் செல் போன்ற தயாரிப்புகளை வாங்க சீனாவை மட்டும் நம்பியிராமல் வேறு நாடுகளிலும் வாய்ப்புகளை தேடுவதற்கான வளர்ந்த நாடுகளில் சீனா +1 உத்தியும், இதனால் இந்திய சோலார் செல் உற்பத்தியாளர்களுக்கு ஏற்றுமதி சந்தையில் நல்ல விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டதுமே சோலார் செல் உற்பத்தி அதிகரிக்க முக்கிய காரணம் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் சோலார் செல்களை அமெரிக்கா அதிக அளவில் வாங்குவதும் இந்தியாவின் சோலார் செல் ஏற்றுமதியில் அமெரிக்காவின் பங்கு 97% என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறை 2023 கம்பன் புகழ் இலக்கிய விருது, நேரு குழந்தைகள் இலக்கிய விருது மற்றும் தொல்காப்பியர் விருதுக்கான விண்ணப்பங்களை வரவேற்றுள்ளது. கடந்த ஆண்டில் வெளியிடப்பட்ட இலக்கிய நூல்கள், குழந்தை இலக்கிய நூல்கள் மற்றும் ஆராய்ச்சி நூல்களை எழுதிய புதுச்சேரியை சேர்ந்த எழுத்தாளர்கள் வரும் 25ஆம் தேதிக்குள் நேரிலோ அல்லது இணையதளம் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதுகள் ஒவ்வொன்றுக்கும் 10,000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் வழங்கப்படும். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்தங்கன் இன்று லாஸ்பெட் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார். வெளிப்புற சிகிச்சை உள்பட பிரிவுகளில் நோயாளிகளின் எண்ணிக்கை பற்றிய விவரங்களை அவர் கேட்டறிந்தார். தொடர்ந்து புகையிலை பழக்கத்தை நிறுத்துவதற்கான சிகிச்சை பிரிவை மாவட்ட ஆட்சியர் தொடக்கி வைத்தார். சுகாதாரத்துறை இயக்குநர் திரு செவ்வேல் மற்றும் இதர அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கோர்க்காடு ஏரிக்கரையில் பல ஆண்டுகளாக வசித்து வரும் இருளர் பழங்குடி மக்கள் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி வயல்வெளிகளில் தாங்கள் பிடிக்கும் எலிகளை கையில் பிடித்தபடி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலர் திரு ஏகாம்பரம் இதற்கு தலைமையேற்றார். புதுச்சேரி அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இலவச மனைப்பட்டா வழங்காவிட்டால் அடுத்த கட்டமாக மாநில அளவில் மாபெரும் போராட்டங்கள் நடத்தப்படும் என இருளர் பழங்குடி மக்கள் கூறினர். இன்று தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மேலும் சில நாட்களுக்கு மழை நீடிக்கலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் கடலோர தமிழகத்தின் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. தஞ்சை, நாகை, திருவாரூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும், சென்னை, செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அதிகபட்சம் மணிக்கு 55 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை பெருங்குடி மண்டலத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 12 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று அதிகாலை நடுக்கடலில் கைது செய்து படகு ஒன்றையும் பறித்து சென்றுள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மேல் விசாரணைக்காக இலங்கையின் மயிலிட்டி துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜார்க்கண்டில் 43 தொகுதிகளுக்கு முதல்கட்டமாக நாளை நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டுள்ளன. 2047 முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் கனவை நனவாக்க கல்வி மட்டுமே ஒரே வழி என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாட்டில் பொதுத்துறை வங்கிகள் நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் 11% அளவிற்கு வலுவான வளர்ச்சி கண்டுள்ளன. புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறை, கம்பன் புகழ் இலக்கிய விருது உள்ளிட்ட விருதுகளுக்கான விண்ணப்பங்களை வரவேற்றுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.